தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் க. சுபாஷினி. கட்டுரை தொகுப்பின் பெயர் ஜெர்மனியிலிருந்து ஒரு மடல், தமிழர் வரலாற்றுக்கு ஓர் அரண், தமிழ் மரபு அறக்கட்டளை. இக்கட்டுரை மலேசியாவிலிருந்து வெளியிடப்படும் தமிழ் மலர் பத்திரிகையில் வெளிவந்தது. கட்டுரை ஆசிரியர் முனைவர் க. சுபாஷினி. இக்கட்டுரை வெளிவந்த நாள் 2016 ஏப்ரல் 21 கட்டுரை எண் 10. பிரித்தானிய நூலகத்தில் தமிழ் கருவூலங்கள். காலனித்துவ ஆட்சி என்பது தான் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் ஒரு நாட்டில் இருக்கும் வளங்களை சுருட்டிக் கொண்டு போய் தன் நாட்டில் சேர்க்கும் பேராசையை அடிப்படையாக கொண்டது. ஒரு நாட்டின் வளங்கள் எனும்போது அவை இயற்கை வளங்களாகட்டும், கலை படைப்புகளாகட்டும், அறிவு சுரங்கங்களாகட்டும், அவை எத்தன்மையினதாயினும் காலனித்துவ ஆட்சி செய்த அல்லது ஆட்சியை இன்றும் செய்யும் நாடுகள் அவற்றை சிரமம் பாராமல் கப்பலேற்றிக் கொண்டு போய் தங்கள் நாட்டில் வைத்து பாதுகாத்து தங்கள் வளங்களாக அவற்றிற்கு முத்திரை குத்தி பெருமைப்பட்டுக் கொள்வதில் கலைத்தவர்கள் அல்ல. இயற்கை வளங்கள் நிறைந்த மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து இயற்கை வளங்களை முந்தைய காலனித்துவ ஆட்சி செய்த போர்த்துகீசிய, டச்சு, இங்கிலாந்து போன்ற அரசுகள் தங்கள் நாடுகளின் பொருள் வளத்தை பெருக்குவதற்காக எடுத்துச் சென்றன. ஆப்பிரிக்க கண்டத்தின் கானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட செம்பனை மரங்கள் மலேசிய காடுகளை அழித்து தோட்டங்கள் உருவாக்கி நடப்பட்டு அதனில் இருந்து வரும் வருமானம் அனைத்தும் இங்கிலாந்து அரசின் போர்க்கால தேவைக்கும் நாட்டின் வளத்தை பெருக்கவும் பயன்படுத்தப்பட்டன. இதேபோல கடந்த 200 முன் நாடுகளை அழித்து ரப்பர் மர தோட்டங்கள் மலேசியாவில் உருவாக்கப்பட்டன என்பது நாம் அறிந்த செய்திகள் தான். என்றாலும் அதிலிருந்து பெறப்பட்ட பொருளாதார வளம் என்பது முதலாம் உலகப் போரின் போதும் இரண்டாம் உலகப் போரின் போதும் பெருவாரியாக இங்கிலாந்து அரசினால் பயன்படுத்தப்பட்டது என்பதை நம்மில் பலர் அறிந்திருக்க மாட்டோம். இதனை இந்திய சூழலோடு பொருத்தி பார்க்கும் போது ஆங்கிலேய காலனித்துவ அரசும் சரி, பிரெஞ்சு காலனித்துவ அரசும் சரி, அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த நிலப்பகுதியின் வளங்களை சுரண்டி தங்கள் நாட்டில் சேர்ப்பதில் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டனர். ஆனாலும் கூட பெருவாரியான இந்திய நிலப்பகுதி ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அமைந்திருந்தமையால் ஆங்கிலேய அரசு இயற்கை வளங்களோடு அரும்பொருட்கள் பலவற்றையும் கூட தங்கள் நாட்டின் கலைப்பெருமையை விரிவாக்கவும் தங்கள் பேரரசின் பெருமையை உலகுக்கு பறைச்சாற்றிக் கொள்ளவும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துள்ளன. ஆங்கிலேய காலனித்துவ ஆட்சியின் போது ஜெர்மானிய லூத்தரன் மத சபையினர் டென்மார்க் அரசின் பொருளாதார உதவியுடன் தமிழகத்தின் சில ஊர்களில் கல்வி மையங்களை அமைத்திருந்தனர். அதுபோல அவர்களுக்கு முன்னர் தமிழகம் வந்து கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை தமிழக நிலப்பரப்பில் விரிவாக்கிய போர்த்துகீசிய கத்தோலிக்க பாதிரிமார்களும் கல்விக்கூடங்களை அமைத்தும் ஆய்வு நிறுவனங்களை அமைத்தும் கல்வி சேவைகள் செய்து வந்தனர். ஆக கடந்த 500 என எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகளான போர்த்துகல், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஹாலந்து, டென்மார்க் ஆகிய நாடுகள் தங்கள் ஆளுமையை தமிழக நிலப்பரப்பில் செலுத்திய நிகழ்வுகள் என்பது நிகழ்ந்தது. இந்த சூழலில் அரும்பொருட்கள் மட்டுமன்றி அறிவு கருவூலங்களும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டால் காலனித்துவ அரசு திட்டமிட்டு எடுத்துச் சென்ற வளங்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இந்தியாவிற்கு பணியாற்ற வந்த ஆங்கிலேய அதிகாரிகள் தங்கள் சொந்த சேகரிப்புகளாக சிலவற்றையும் இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றனர். உதாரணமாக இங்கிலாந்தின் விக்டோரியா ஆல்பர்ட் அருங்காட்சியகத்தை எடுத்துக்கொண்டால் இதில் இருக்கும் பெருவாரியான அரும்பொருட்கள் தனியார் சேகரிப்பிலிருந்து வாங்கி சேகரிக்கப்பட்டமை பற்றிய செய்திகளை நாம் அறியலாம். இதே போலத்தான் ஏனைய பிற அருங்காட்சியகங்களில் உள்ள அரும்பொருட்களையும் கூறலாம். அரும்பொருட்கள் என்னும் வகையில் நூல்களையும் பனை ஓலை சுவடிகளையும் செப்பு ஆவணங்களையும் காகித ஆவணங்களையும் நாம் மறந்துவிட முடியாது. உலகின் மிக தரம் வாய்ந்த நூலகமான பிரித்தானிய நூலகத்தில் இருக்கும் ஆசிய ஆப்பிரிக்க துறையில் பாதுகாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் ஆவணங்கள் மிக பல. இங்கே பனை ஓலை சுவடிகள், ஓவியங்கள், காகித ஆவணங்கள், பழம் நூல்கள், அறிக்கைகள், செய்தித்தாட்கள் என தமிழ் மொழியில் அமைந்த பல அரும்பொருட்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இவை அனைத்துமே இங்கிலாந்தின் காலனித்துவ ஆட்சியின் போது இந்தியாவிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட ஆவணங்கள்தான். காலின் மெக்கன்சி என்னும் ஆங்கிலேயர்தான் இந்தியாவில் முதன் முதலாக 18 நூற்றாண்டில் ஆவண பாதுகாப்பை செயல்படுத்தியவர். இவரை நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். காலின் மெக்கன்சி இலங்கை, இந்தோனேசியா, இந்தியா ஆகிய மூன்று நாடுகளிலும் தனது பணிக்காலத்தில் பல அரும்பொருட்களை சேகரித்தார். அவரது ஆவண பாதுகாப்பு முயற்சியின் அடிப்படையில் தான் அதற்கடுத்தாற் போல நிகழ்ந்த ஆவண பாதுகாப்பு முயற்சிகள், தமிழ் அச்சு நூல் முயற்சிகள் ஆகியவற்றை நாம் வரிசைப்படுத்த முடியும். காலின் மெக்கன்சியின் சேகரிப்புகள் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், மராட்டி, இந்தி, சிங்களம் ஆகிய மொழிகளில் அமைந்தவை. சென்னையில் இருக்கும் கீழ்த்திசை ஆவண பாதுகாப்பு மையத்தில் காலின் மெக்கன்சியின் சேகரிப்பில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அதேபோல வங்காளத்திலும் ஒரு நூலகத்தில் காலின் மெக்கன்சி சேகரிப்புகள் உள்ளன. இதற்கடுத்தாற் போல ஆனால் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான காலின் மெக்கன்சி ஆவண தொகுப்பு இருப்பது இங்கிலாந்தில் உள்ள பிரித்தானிய நூலகத்தில்தான். இந்த நூலகத்தில் உள்ள ஏழு மாடிகளுக்கு செல்லும் பாதைக்கு இடையே நீள் சதுர வடிவில் அமைக்கப்பட்ட கண்ணாடி அறையில் காலின் மெக்கன்சி ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இவை மட்டுமன்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பிரித்தானிய நூலகத்தின் ஆசிய ஆப்பிரிக்க துறையின் கீழ் இருக்கும் சேகரிப்பில் தமிழ் மொழி நூல்கள், ஆவணங்கள், வரைபடங்கள், ஓலைச்சுவடிகள், கையெழுத்து ஆவணங்கள், செய்தித்தாட்கள் ஆகியவிடவும் ஏராளமானவை சேகரித்து பட்டியலிடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. 2001 தமிழ் மரபு அறக்கட்டளை தொடங்கப்பட்ட பின்னர் ஒரு முக்கிய திட்டமாக நாம் பிரித்தானிய நூலகத்துடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றினை கையெழுத்திட்டு ஆவண பாதுகாப்பு முயற்சியை தொடங்கினோம். அதன் வழி சில பழமையான நூல்களை மின்னாக்கம் செய்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் மின்சேகரத்தில் உலகத்தமிழர் பயன்பாட்டிற்காக இணைத்து வைத்துள்ளோம். இந்த திட்டத்தின் வழி மின்னாக்கம் செய்யப்பட்ட நூல்களில் 1898 வெளியிடப்பட்ட ஹாசிய மஞ்சரி, 1893 வெளியிடப்பட்ட குதிரை பந்தய லாவணி, 1899 வெளியிடப்பட்ட மூலிகை மர்மம், 1905 வெளியிடப்பட்ட தொடுபுரி சாஸ்திரம் போன்ற நூல்களை குறிப்பிடலாம். தமிழம் தம் அறிவுக்கருவூலங்கள் ஐரோப்பாவில் பல நூலகங்களிலும் ஆர்கைவ்களிலும் தனியார் சேகரிப்பாகவும் பாதுகாக்கப்படுகின்றன. இவை பாதுகாக்கப்படும் விதம் தமிழக சூழலை விட பன்மடங்கு தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. ஆயினும் கூட தமிழர் தம் அறிவு கருவூலங்களான இவை மின்னாக்கத்தின் வழி டிஜிட்டல் தொழில்நுட்ப துணையோடு பதிவு செய்யப்பட்டு தமிழ் மக்கள் வாசிப்பிற்கு கிடைக்கும் வகையை செய்ய வேண்டிய பெரும் கடமை நம் முன்னே இருக்கின்றது. தமிழ் மரபு அறக்கட்டளை எம்மால் முடிந்த அளவு இவ்வகை முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கின்றேன். இக்கட்டுரை நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரையை வாசித்தவர் முனைவர் கா.